உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம் நிலை பெறுத்தலும் நீக்கலும்
வாழ்க வளமுடன் அன்பர்களே, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கண்ணதாசனின் ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலின் பொருளையும் சிந்திப்போம். அதைத் தொடர்ந்து மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் குடிகொண்டுள்ள சொக்கநாத சுவாமியின் ஒரு திருவிளையாடலான தருமி கதையும் கேட்போம். அதில் கூந்தலுக்கு மனம் என்பதான விளக்கமாக ஞானத்தை பற்றியும் கண்டறிவோம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். சென்ற மாதம் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஆணி திருவிழா நடந்தது. அந்த திருவிழாவின் பொழுது தர்மிக்கு பொற்கிழி அழித்த லீலை என்கின்ற சுவாமி திருக்கரத்தில் ஓலை காட்சி நடைபெற்றது. அதை பற்றிய ஒரு சிந்தனை இதோ. இது சிவனின் திருவிளையாடல் புராணத்தில் வரும் ஒரு நிகழ்ச்சி. வங்கிய சூடாமணி பாண்டியன், அதாவது செண்பக பாண்டியன், பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா, செயற்கையாக பூக்களை வைப்பதால் மனம் வருகின்றதா என்கின்ற ஐயம் எழுந்தது. தன்னுடைய சந்தேகம் என்னவென்று கூறாமல் தன் சந்தேகத்தினை தீர்ப்பவருக்கு 1000 பொற்காசுகள் என அறிவிக்கச் செய்து சபையின் முன்பு அந்த பொற்கிழியையும் தொங்கவிட்டான். மதுரை சொக்கநாதரை வணங்கும் தருமி என்கின்ற ஏழை ஆதி சைவருக்கு மன்னன் அறிவித்த 1000 பொற்காசுகள் போட்டியை பற்றிய செய்தி தெரிந்தது. அப்பொழுது அங்கு வந்த சொக்கநாதர் புலவராக மாறி ஒரு ஓலையை தருமிக்கு தந்து, இதை மன்னனிடம் கொடுத்தால் பரிசு கிடைக்கும் என கூறினார். தருமியும் மன்னரின் அவைக்கு சென்று இறைவன் கொடுத்த பாடலான கொங்குதேயர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழியிய நட்பின் மயிலியற் செறியயிற்றின் அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே என்று கொடுத்தான். அது பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டு என்கின்ற செய்தி மறைமுகமாக கூறப்பட்டிருந்தது. மன்னனும் தருமியின் பாடல் சந்தேகம் தீர்த்தது என்று பரிசினை தருமிக்கு அளிக்க, அவையில் புலவர் நக்கீரர் அந்த பாடலில் பொருட்குற்றம் இருப்பதாக கூறி பரிசினை தடுத்துவிட்டார். தருமி இறைவனுடன் முறையிட இறைவன் புலவராக வந்து நக்கீரனுடன் வாதம் செய்தார். நக்கீரன் இயற்கையாக கூந்தலுக்கு மனம் இல்லை என்று மறுக்க கோபம் கண்ட சொக்கநாத பெருமான், இறைவியின் கூந்தலுக்குமா மனமில்லை என்று கூற, ஆம், இறைவியின் கூந்தலுக்கும் இயற்கையில் மனமில்லை என்ற நக்கீரர் தன்னுடைய ஆணவத்தினால் தன் கருத்து சரியானது என்றே மறுக்க, சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணால் சுட நக்கீரன் பொற்றாமரை குளத்தில் சென்று விழுந்தார். ஐந்தொழிலை செய்பவன் அப்பரமன், வரம்பின் ஆற்றலுடைமை கொண்ட அப்பரமன் எப்பொருளையும் எப்படியும் படைக்கவல்லான். தமிழை தெளிவுறக் கற்று தமிழ் சங்க தலைமையேற்ற நக்கீரர் தமிழ் நூற்கள் கூறும் மேற்சொன்ன கருத்துக்களை அறியாதவர் அல்லர். இறைவன் நெற்றிக்கண்ணை திறந்து தன்னை இனங்காட்டுகின்றான். வந்தது பரமன் என்று தெரிந்த பின்பும், இவனே இவ்வுலகை படைத்தவன் என்பதை அறிந்த பின்பும், அவன் நினைத்தால் எப்பொருளையும் எப்படியும் படைக்க முடியும் என்பது அறிந்த பின்பும், அவன் படைத்த உலகியல்பை அவனை மறுத்து தான் உரைப்பது தவறென்று உணராது நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமே எனக் கூறி நின்ற நக்கீரர் செயல் அறிவானவத்தின் உச்சநிலை மட்டுமின்றி அறியாமையின் உச்சநிலையுமாம். இச்சம்பவம் நடந்தது மதுரையில். மதுரை முழுதாண்டு மாண்புடன் நிற்கும் மீனாட்சி அருகிருக்க நக்கீரரிடம் கேள்வி எழுப்பும் சிவனார், அவ்வன்னை கூந்தலுக்கும் வாசனையுண்டோ எனக் கேளாது, எங்கோ இருக்கும் காளத்தியம்மன் தேவி ஞான பூங்கோதையின் பெயர் சொல்லி அவள் கூந்தலுக்கு மனமுண்டோ என்று கேட்பது எதனால்? ஞான வடிவான செறிந்த கூந்தலை கொண்டவள் என்பது ஞான பூங்கோதை என்னும் பெயரின் விளக்கமாம். ஞான வடிவத்தில் புறப்பொருட்கள் கலத்தல் கூடுமோ? கூடாதென்பது திண்ணம். கூந்தலுக்கு மனம் உண்டு என்பதை ஒப்பும் நக்கீரர், அம்மனம் புறப்பொருள்களின் கலப்பால் செயற்கையாய் அமைந்தது என்றே வாதம் செய்கின்றார். அது உண்மையாயின் புறப்பொருட்களின் கலப்பு சாத்தியமாகாத ஞானமே வடிவான அன்னையின் கூந்தலில் வாசனை செயற்கையால் அமைவது எங்கனம்? இக்கேள்வி பிறக்க, அன்னை கூந்தலுக்கு இயற்கை மனம் உண்டென்பது தெற்றன புலனாகின்றது.
எங்களின் மன்னவன் திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், வேந்தற்கு வேந்தன், பண்பின் தலைமகன், செண்பக பாண்டியன்
பல்லாண்டு வாழ்க. அமைச்சரே, என் மனத்தில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாடலை எவரேனும் ஏற்றி தந்திருக்கின்றார்களா?
இல்லை பிரபு. ஆயிரம் பொன் நன்கொடை என்று அறிவித்தும் கூட பரிசை பெற புலவர் எவரும் இதுவரை வந்தாரில்லை.
மறந்துகிறேன். புலமைக்கு தலைமகனாய் விளங்கும் நற்கீரர், துணைக்கு கவிழர், பின்னும் வரணர், மற்றும் சான்றோர் பலரின் சபையின் கண் வீற்றிருந்தும் கூட எனது சந்தேகத்தை தெளிவாக்கும் பாட்டொன்று இதுவரை ஏற்றப்படாதது ஏன்? எழுத மனமில்லையா, அல்லது பரிசு தொகை போதவில்லையா?
மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை. என்னிடம் நேரடியாகவே கேட்டிருக்கலாம். புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று விட்டிருந்தால் பாட்டுகள் குவிந்திருக்கும் இந்நேரம். ஆனால் அறிவிப்பு அப்படி இல்லையே. பரிசுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்பதுதானே கட்டளை. அதை அடைய விருப்பமில்லாதவர்கள் ஈடுபடாமலும் இருக்கலாம் அல்லவா?
வேந்தே, பொன்னுக்கும் பொருளுக்கும் புலமையை விற்கும் அளவிற்கு என் எண்ணும் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை.
வெகுமதிக்கு முதலிடமில்லை என்றால் விட்டுவிடுங்க. வேந்தனின் சந்தேகம் தீர விளக்கம் சொல்லுங்க.
சடனத்தோடு பிறந்தது சந்தேகம், அது என்று தீரப்போகிறது?
அது சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகி வளர்ந்து விட்டால் முன்னின்று தீர்க்க வேண்டியது.
முத்தமிழ் சங்கத்தைச் சேர்ந்தது.
அத்தனை பொறுப்பிருப்பதை உணர்ந்தவர் அருகில் இருக்கும் போது அரசனின் சந்தேகத்தை தீர்த்திருக்கலாம் அல்லவா?
இத்தனை விவரம் அறிந்த மன்னவரும் பரிசுக்கு பாட்டென்று பறையறிவிப்பதற்கு முன்பே விஷயத்தை புலவரிடமும் விளக்கியிருக்கலாம் அல்லவா?
வென்றுவிட்டேன் நற்கீரரே, எம்மை வென்றுவிட்டேன்.
உம்மை வெல்ல எவரால் முடியும்? வெற்றி திருமகள் என்றும் உம்மையே பற்றிக் கொண்டிருக்கிறாள்.
மன்னர் மன்னவா, தங்களின் மனச்சந்தேகத்தை போக்கிட பாட்டுடன் தர்மி என்ற புலவர் வந்திருக்கிறார்.
மிக்க மகிழ்ச்சி. நற்கீரர் பாட விரும்பவில்லை என்றாலும் நாட்டிலே மற்றொரு புலவர் பாடி வேந்தனின் சந்தேகத்தை தீர்த்தார் என்று வருங்காலம் சொல்லட்டும். வரச்சொல்
அரச பெரும. அவையை நாடி வரும் புலவர் பாவம் பொன்னை கண்டறியாதவர் என்று எண்ணுகிறேன். அதனால்தான் புலமையை இங்கே அடகு வைக்கிறார்.
எப்படியோ என்னுள் இருக்கும் ஐயப்பாடு நீங்குகிறதா இல்லையா? நீங்க வேண்டும். அவை நீக்கலாவது ஒரு புலவன் வர வேண்டும். ஊக்கத்திற்காகவாவது உங்களது பரிசை அவன் பெற வேண்டும்.
அரசே, வேந்தே, மன்னா, அரசே, வேந்தே.
ஐயா, அரச பெருமான் அங்கே.
பார் வேந்தே, என்னை பார் வேந்தே. பாட்டுடன் வந்திருக்கும் தர்மி என் வணக்கம்.
வருக புலவரே, வருக.
பரிசின்னை யாருக்கும் கொடுத்துள்ளே?
இல்லை. உமது புலமை வாழ்வாங்கு வாழ்ந்து வையத்துள் நிலைக்கட்டும். எமது சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை ஏற்றி வந்திருக்கிறீரா?
நானேதான் ஏற்றி வந்திருக்கிறேன்.
எங்கே?
பாட்டை கூறும், படித்து விடுகிறேன். மன்னா, பொங்குதே வாழ்க்கை அன்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ.
ஓஹோ,
கூட்டிங்களா?
படியும்.
படிய விட்ட பையனியது கெழிய நட்பின் மைதிக செறிய சரிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூவே, அவ்வளவுதான்.
ஆஹா ஆஹா, அருமையான பாட்டு. என் ஐயப்பாட்டை நீக்கும் அற்புதமான கருத்துக்கள், ஆழ்ந்த சொற்கள். தீர்ந்தது சந்தேகம்.
அரிசு
வரும். அமைச்சரே, பொற்கிழியை எடுத்து வார.
ஓடும் மன்னா. ஐயோ,
ஆயிரம் பொண்ணு
சொக்கா, நான் எதிர்பார்க்கல. இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை.
ஆயிரம் பொண்ணு, அப்பா, முதல்ல இந்த பால்காரன் கணக்கை சேர்த்து போடுவேன்.
எங்கே எங்கே, சென்ற அமைச்சரை இன்னும் காணவில்லை. அவர் வர்றதுக்கு முன்னால வேற புலவர்கள் யாராவது பாட்டோட வந்துட போறாங்க.
வருகிறார், வருகிறார்
அமைச்சர், வருகிறார், வருகிறார். வந்துட்டா,
வந்துட்டா. தமிழ்ச்சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனை தனி ஒரு புலவனாக வந்து தீர்த்து வைத்த தர்மியே, நீவர் வாழ்க. உமது புலமை வளரட்டும். இதோ ஆயிரம் பொற்காசுகள்
போடும்.
மன்னா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா?
வரமாட்டேன். பரிசை வாங்கிக் கொண்டு பிறகு வருகிறேன். அதற்குள் என்னையும் அவசரம் போடு.
அதில் தான் பிரச்சனை இருக்கிறது. இப்படி வாரம்
வந்தேன். என்னையா பிரச்சனை?
இப்பாட்டை இயற்றியது நீர்தானே?
சரிதான், இங்கே அரசருக்குத்தான் சந்தேகம் என்று நினைத்தேன். ஆனால் இங்குள்ள அனைவருக்கும் அப்படித்தானா? மயிலியில் சிறிய இறைவிட ஒரு புறவன் வேறு என்ன எழுத முடியும் ஐயா?
தயவு செய்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறும்.
தயவு செய்து உங்கள் கேள்விதான் என்ன அதை சொல்லும்.
இப்பாட்டு உம்முடையதுதானே?
பின்ன மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்து அதையா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்? என்னுடையதான் ஐயா.
அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி பிறகு நீர் பரிசை பெற்று செல்லலாமே.
போங்கப்பா, அரசருக்கே விளங்கி விட்டது. இடையில் நீர் என்ன? நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். இடையில் இவர் வேறு கேள்விகள் கேட்கிறார்.
உமது பாட்டில் பிழை இருக்கிறது.
இருந்தால் என்ன, எதற்கு சொல்கிறேன் பரிசில்லையா? எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசில் குறைத்துக் கொள்ளுங்களேன்.
தர்மியே, சரியான பாட்டிற்கு எமது மன்னவர் பரிசளிக்கிறார் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான் தான். ஆனால் அதே சமயத்தில் இறையனாரும் எம்பெருமான் முருகவேளும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ்ச் சங்கத்திலே பிழையான ஒரு பாட்டிற்கு பாண்டியன் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வருத்தப்படுபவனும் அடியேன் தான்.
ஓஹோ, இங்கு எல்லாமே நீர்தானா? கொங்குதேர் வாழ்க்கை நல்ல பாட்டுங்க.
வேடிக்கைக்கு இது இடமல்ல.
சரிதான்,
விளக்கம் கூறி வெகுமதியை தாம் பெற்று செல்லலாம்.
பெரியவர நயா விளக்கம் வழக்கணட்டு, விஷயம் தெரியாம ஏன் உயிரை வாங்குறீங்க?
உயர்வான தமிழ் பாட்டின் உயிரை நீர் வாங்க வேண்டாம் என்று உமக்கு நானும் எச்சரிக்கை செய்கிறேன்.
சொல்றது புதுசா பாட்டு எழுதுற நம்பி ஒரு காரியத்தில் இறங்காதேன்னு உட்கார்ந்து நல்லா
என்ன புலம்புகிறீர்?
நான் என்ன புலம்புறேன்? வேகரையா?
எதற்காக?
என் சிறந்த குடும்பத்தை நினைத்து.
ஓ,
வருகிறேன்.
பரிசு வேண்டாமா?
வேண்டாம், என்ன பெரிய பரிசு? என் நிலைமைக்கு ஆறு பாட்டு எழுதி கொண்டு வந்து இது மாதிரி இடைஞ்சல்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் அதுவும் பட்டா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஒன்று நிச்சயம் ஐயா.
என்ன?
பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள். சிரிக்காதீர்கள், இதில் நீர் எந்த பிரிவை சேர்ந்தவர் என்று உங்களுக்கே தெரியும் என்று நினைக்கிறேன். ஒன்று நிச்சயம் ஐயா, உங்க மாதிரி ரெண்டு புலவர்கள் வேண்டாம். நீர் ஒருத்தரே போதும், இருந்தால் உலகம் உருப்படும். முடிந்தால் மன்னரிடத்தில் சொல்லுங்கள், எனக்கு பரிசு வேண்டாம்.
ஐயா, புலவரே
தருமி
ஆண்டவா, அனுப்பியவர் யாரோ?
நற்கிறவே, உமது வார்த்தைக்கு பொருள்.
எய்தவன் எங்கோ இருக்கிறான். பாவம், அம்பு வந்து இங்கே அழுது விட்டு போகிறது.
அப்படியே அபிஷேகம், நல்லவே பிழையான பாட்டிற்கு பரிசளித்து மொழிக்கு பெரும் தவறுகளுக்கு இருந்தேன். தக்க சமயத்தில் தடுத்தனை காத்தேன். மிக்க நன்றி. எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆசை ஆசை, நல்ல காலம் உதைக்காம விட்டார்களே. துரத்தி உதைக்கிற மாதிரியா இருக்குதே. இனிமே நான் எப்படி பாட்டு எழுதுவேன்? நான் எந்த பாட்டு எழுதினாலும் ஏன்பா இது உன்னுடையதானா இல்ல வேற யாராவது எழுதுனதா அப்படியெல்லாம் கேட்பானு. அவமானமா போச்சே, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏண்டா ஏண்டே, நீ பரம்பரை புறவன் தானே, புதுசா பாட்டு எழுதுன நம்பலாமா? நம்பலாமா? ஏன் ஆயிரம் பொண்ணு? ஏன் என்ன? ஏண்டா ஏண்டா ஏண்டா, ஆயிரம் பொண்ணு எத்தனை தானோ? ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி தனியா புலம்புற அளவுக்கு நம்ம விட்டானே. கேப்போம். இல்ல அவன் இல்ல, வரமாட்டான். வர மனசுலயே வஞ்சம் வச்சு என்ன கழுத்தெடுத்து விட்டான். கழுத்தத்து ஏன்பா ஏன்பா டே, நான் என்ன பண்ணுறேன்? ரெண்டு பாட்டு, ரெண்டே பாட்டு எழுதலை, அது யாரும் ஒத்துக்கல. ஏன்பா ஏன் நான் பாட்டு எழுதலனாலும் உனக்கு என்ன வருமானம் குறைஞ்சு போச்சா? ஐயோ ஐயோ, தண்டோட பாட்டா கூட நம்ம காதை பத்திப்பேன். எனக்கு ஒரு சேதையும் காதல விட வேண்டாம். நான் கணவருக்கு போகல. வேண்டாம் வேண்டாம், போ. தனியா பேசுறனே, தனியா பேசுறேன். அவனை கூப்பிடக்கூடாது, கூப்பிடக்கூடாது, கூப்பிடக்கூடாது. ஏன் எது கூப்பிடணும்? அவனை நம்பி புலம்ப போச்சு, கத்தி கத்தி பொருளும் போயிட போகுது. அவன் இல்லை, வரமாட்டான். நம்பாளே என்னப்பா, பாட்டு எழுதல, நான் பாட்டு எழுதல, நான் புலவன் இல்லை, நான் பாட்டு எழுதல, எனக்கு வராது. போடா போடா. ஆயா திமிழ் தானே?
பரிசு கிடைத்ததா?
எல்லாம் கிடைச்சது, உத ஒண்ணுதான் கிடைக்கல. கொஞ்சம் போயிருந்தா அதையும் வாங்கிட்டுதான் வந்திருப்ப.
என்ன உளறுகிறாய்?
ஆற பார்த்து வளர்றேங்கிற. பாட்டு எழுத தெரியாம இந்த ஏற்ற கண்ணா பின்னா நீ உடையில இருக்கிறத அங்க இருக்கா சொல்றாங்க. என்ன பார்த்து வளர்றேங்கிற?
என்ன சொல்லுகிறாய் அப்பா?
நான் உங்ககிட்ட பாட்டு கேட்கலாம் கேட்கலாம். அப்படி கேட்காம போய் நீ என்ன மனசுல வச்சுட்டே அப்படி வந்துட்டு?
புலவரே நடந்ததை கூறு.
இதுல ஒன்னும் குறைச்சல்ல. பேசும்போது நல்லா இறக்கலாம் பேசு, பாட்டு எழுதும் போது நல்லா ஒண்ணும் கவனிக்காத கோட்டை விட்டுரு. யோ, உடம்பெல்லாம் வேகதி, அவனை பாக்கிறதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு.
சபையில் நடந்ததை கூறு.
சபையில உன் பாட்ட குற்றம் சொல்லிட்டாங்க.
குற்றமா? என் பாட்டிலா? யார் சொன்னவன்?
உங்க பாட்ட அங்க ஒருத்தர் இருக்கிறான், குற்றம் அவன் தான் சொன்னான்.
காட்டவரை, புறப்படுகிறோடு.
மறுபடியுமா? எனக்கு பரிசு வர ஒண்ணு போய
தர்மி, இப்புலவன் கொண்டு வந்த பாட்டுக்கு சபையிலே குற்றம் கூறியவன் எவன்?
அவன் இவன் என்ற ஏகவச்சனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள்.
அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரம். இது அரச சபை என்று, தமிழ் திருச்சபை. இங்கே சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான் தர்மி கொண்டு வந்த பாட்டிலே தவறு கண்டீர்களோ?
ஆம், பழுதுள்ள பாட்டா இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான்.
யார் இந்த கிழவர்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை குழவர். சீரனா? தமிழ்ச்சங்கத்தின் தலைவன் இந்த ஆரம்பத்திலேதான் பாட்டிலே குறை கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்?
முதற்கண் பாட்டை இயற்றியது யார்?
யாம் ஏற்றினோம்.
எழுதிய நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம்?
அது நடந்து முடிந்த கதை. தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும்.
புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை. அவைத்தாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது, அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை. எல்லாம் எமக்கு தெரியும்.
எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே பழ இருக்காது என்று அர்த்தமா? அது பற்றி யான் குற்றம் கூறக்கூடாதா?
என் பாட்டிலே குற்றம் கூறுகிறாரா? கூறும், கூறும், கூறி பாரும்.
புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான், ஆனால் அது சண்டையாக மாறிவிடக் கூடாது.
சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மாற்ற யாராலும் இயலாது. பொறுத்துப்பாரும். நக்கீரரே, எமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டி? சொச்சு வகையிலா அல்லது பொருட்சு வகையிலா?
சொல்லி குத்ததில்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளித்தான் குத்தம் இருக்கிறது.
என்ன குற்றம்?
எங்கே நீர் இயற்றிய செய்யுளை சொல்லும்.
கொங்குதையர் வாக்கு அஞ்சலை தும்பி காமம் செப்பாது கண்டது முடிமோ? பயிலியது கழிய நட்பின் மயிலிய சரியை தறிவு கூந்தலின் அறியவும் உணவோ? நீ அறியும் போதே இதுதான் எமது செய்யுள்.
உமது செய்யுளின் கருத்து?
தலைவன் தலைவியின் காதலின் மைமறந்து அவளது கூந்தலில் வரும் நறுமணத்தை புகழ்ந்து வந்தை நோக்கி பாடுவதாக செய்யுள் அமைத்திருக்கிறேன்.
அந்த செய்யுளின் உட்கருத்து?
மலர்களிடத்தே உள்ள மலர்ந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் இம்மங்கையின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலரும் உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்க.
இப்பாட்டிலிருந்து எமது மன்னவர்க்கு தாங்கள் கூறும் முடிவு?
புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலின் மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு.
ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவியங்களை பூசிக் கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக்கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர, பிறப்பிலிருந்தே வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது.
உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலின் மனம் கிடையாது.
கப்பு கரசிகளாய் விளங்கும் பெண்களுக்கு கூட செயற்கையில் என்று இயற்கையில் கூந்தலுக்கு மனம் ஒரு காலம் இருக்க முடியாது.
தேவலோக பெண்களுக்கு
14 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான்.
மக்களை இயற்றும் நாக்கிலிருந்து உதவுகிறாளே பாரதி, அவளுக்கும் அதே நிலைதானோ?
கலைவர்கள் என்ன, நான் அன்பாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலரவள் உமையவள், அவளுக்கும் அதே விதிப்படித்தான்.
உண்மையாக?
உண்மையாக.
நிச்சயமாக?
நிச்சயமாக.
உனது தமிழின் மீது ஆணையாக?
எனது தமிழ் புலவர் மீது ஆணையாக.
நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா?
ஆண்டவா, புலவரே, நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும், உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே.
அங்கம் புழுதிபட அருவாளி நெய் பூசி, பங்கம் தடவ ரெண்டு கால் பரப்பி, சங்கதனை கீரன அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன்.
தங்கருப்ப ரெங்க குலம் தங்கரனார் கேது குலம், தங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அறனே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை.
பரம்பொருளே, தென்னாடுடைய சிவனே, எந்நாட்டவர்க்கு இறைவனே, மதுரை என்பதே முதல்வரே, எங்கள் பிழையை மன்னிக்க வேண்டும்.
பாண்டியனே,
துக்கராதா, சோமசுந்தர கடவுளே, செம்பெருமாறு அறியாமல் எதிராலும் செய்த நக்கீரனை மன்னித்தருள வேண்டும்.
தலைமையான புலவனை தமிழ்ச்சங்கத்திற்கு தந்தருள வேண்டும்.
பரம்பொருளே, தினம் எடுத்து பாண்டியன் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க வேண்டும்.
பாண்டிய மன்னா, தினமில்லை எமக்கு, வேதனையை விடு. எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. தீப்பொறியின் வெப்பம் தாளாது பொட்டாமரை குளத்தில் வீண்டு கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் வருவான்.
நக்கீரா, ஆண்டவா, இறைவா,
ஓடியும் நீயே, உலகமும் நீயே, வாழியும் நீயே, வரதனும் நீயே, மூவரும் நீயே,
முன்னேறி நீயே, தேவரும் நீயே, தீர்த்தமும் நீயே. முக்கண் முதல்வனே, முத்தமிழ் சங்கத்தின் தலைவனே,
மூலப்பொருளே, அமிழ்தினுமினிய தமிழ் மொழி என்பால் யான் கொண்டுள்ள பற்றின் காரணமாக செய்யுளின் பொருட்குற்றம் ஏற்படல் ஆகாதே என்று எதிர்வாதம் செய்துவிட்டேன். ஐயனே, இத்திரையனை மன்னியுங்கள், தவறு இருந்தால்.
நக்கீரனே, நின் தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம். வந்திருப்பது இறையந்தறிந்தும் நெற்றிக் கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நின் தமிழ் திறமைக்கு அமது வாழ்த்து. வாழ்க நின் தமிழ் கொண்டு.
ஆண்டவா, பரம்பொருளே,
மன்னவா, தயவு செய்து தாங்கள் அறிவித்தபடி 1000 பொற்காசுகளை தருமிக்கே கொடுக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
வணக்கம் அன்பர்களே, கீதையும் கண்ணதாசனும் என்கின்ற ஒரு கட்டுரையை படிக்கும் வாய்ப்பு எமக்கு கிடைத்தது. அதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். கீதை யாரால் சொல்லப்பட்டிருக்கும் என்னும் ஆராய்ச்சி பல நூற்றாண்டுகளாக தொடரத்தான் செய்கின்றது. விஞ்ஞான ரீதியிலும் மெய்ஞான ரீதியிலும் அதில் சொல்லப்பட்டுள்ள அனைத்தும் சத்தியமாகும். மேற்படி கண்ணனையும் அர்ஜுனனையும் பற்றி ஆராய்வதில் அதிக சிறப்பை எடுப்பது வீணை. ஆனை எறும்பு கதையைக் கொண்டு வாழ்க்கை தத்துவத்தை சொல்வதில்லையா? தேவையானது தத்துவம். கண்ணனே இதை சொல்லியிருப்பாரானால் மிகவும் மகிழ்ச்சி. சமீபத்தில் கீதை காட்சி வடிவத்தில் மகாபாரத தொடரில் கண்டேன். சுமார் 1.5 மணி நேரம் நீண்ட அந்த சம்பாஷனை கீதையில் கால் பங்கை கூட தாண்டவில்லை. ஆழ் கடல் நீரை கையால் அள்ள முடியாதுதான். அதற்கென்று இத்தனை நீண்ட அறிவுரை அலுப்பு தட்டி விடுமல்லவா? அன்றைய மறுநாளே மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா என்கின்ற பாடலை கேட்க நேர்ந்தது. கண்ணதாசனை விஞ்சும் ஒரு கவிஞர் காசினியில் இல்லை என்று நினைத்துக் கொண்டேன். நான் சலிக்கும் பொழுதெல்லாம் கீதையை படிப்பவன். இருப்பினும் யோகங்களை பற்றி அதிகம் நான் கவனம் நிறுத்துவதில்லை. அன்று கண்ட தொடரில் அதை அதிகமே சொல்லியிருந்தார்கள். பிறகு கண்ணதாசனின் பாடலை கேட்ட பிறகு வியந்தே போய்விட்டேன். 1.5 மணி நேரமாக 3-3 யோகத்தை சொன்ன தொடர் இங்கே 5 நிமிடத்தில் ஒட்டு மொத்த கீதையையும் சொன்ன கண்ணதாசன் எங்கே? ஆம், கண்ணதாசன் மரணத்தை எண்ணி பாடலில் சொன்ன கருத்துக்களே ஒட்டு மொத்த கீதையின் சாரமாகும். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன் கேள் என்பது அர்ஜுன விஷாத யோகம். மானிடர் ஆன்மா மரணம் எய்யாது, மறுபடி பிறந்திருக்கும் என்பது சாங்கிய யோகம். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று என்பது கர்மயோகம். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் என்பது தியான யோகம். கண்ணன் மனது கல் மனதென்றோ, காண்டீபம் நழுவ விட்டாய், காண்டீபம் நழுவ விட்டாய் என்பது விபூதி யோகம். மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ என்பது ஞான விஞ்ஞான யோகம். புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கு என்பது பக்தி யோகம். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே என்பது சந்நியாச யோகம். கண்ணனே காட்டினான், கண்ணனே சாற்றினான், கண்ணனே கொலை செய்கின்றான். இது தெய்வாசுர லம்பத் விபாக யோகம். காண்டீபம் எழுக, நின் கைவண்ணம் எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க, மோக்ஷ சந்நியாச யோகம். இத்துடன் சில யோக கருத்துக்களும் ஆழ்ந்த பொருட்களில் கவிஞரின் வரிகளில் அடங்கியே உள்ளது. கண்ணுக்கு அருகில் இமை இருந்தும் கண் இமையை பார்ப்பதில்லை என்கின்ற கவிஞரின் இன்மொழிப்படியே இந்த அரும்பாடலில் ஞானசாரம் பலருக்கும் தெரியவில்லை. இனி அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம்.
மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணமெய்தாது, மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய், நீ விட்டு விட்டாலும் அவர்களில் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல் மனதென்றோ காண்டீபம் அழுவ விட்டாய் காண்டீபம் அழுவ விட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிவக்க பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே
வணக்கம். மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை, ரொம்ப நாளா செல்ல, எனக்கு ரொம்ப 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 பிடித்த கதை இது. இந்த கதையினுடைய தொடக்கத்தில் துவாரகையிலிருந்து கிருஷ்ணனும் அர்ஜுனனும் கிளம்பி அஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இரு குதிரைகளில் பயணம் செய்கிற இரு கரு வீரர்கள். இந்த உலகம் மொத்தமும் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதற்கு ஈடான புகழை கொண்ட அந்த இரண்டு வீரர்களும் குதிரைகளிலே பயணித்துக் கொண்டு துவாரகையிலிருந்து வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், துவாரகையிலிருந்து வருகிற வழி என்பது முழுக்க முழுக்க பாலைகளால் மலைகளால் காடுகளால் ஆன வழி. அந்த வழியிலே வந்து கொண்டிருக்கிற போது கொடும் பாலை, இந்த பாலையிலே பயணம் செய்வது அர்ஜுனனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. உலகமே அவனுடைய காலுக்கு கீழே இருக்கிறது. அவனுடைய வீரம் என்ன, அவனுடைய வெற்றிகள் என்ன, அப்படி வெற்றிகளை குவித்திருக்கிற ஒரு மா வீரன் தனக்கு பக்கத்திலே தன்னுடைய குருவாகவும் தன்னுடைய நண்பனாகவும் இருக்கின்ற அந்த கண்ணனோடு பயணம் செய்கிற அந்த பயணம் அர்ஜுனனுக்கு எவ்வளவு இனிய பயணமாக இருந்திருக்கணும் இல்ல. வாழ்க்கையினுடைய பல பயணங்கள் இப்படித்தான் ரொம்ப மகிழ்ச்சியா தொடங்குகிறது. ஆனால் பயணத்தினுடைய நிறைவு வரை அதே மகிழ்ச்சி இருக்குமா என்றால் அது எப்போதும் அமைவது இல்லை இல்லையா. இந்த மகிழ்ச்சியான பயணத்தில் அர்ஜுனனுக்கு நேர்ந்த முதல் தடை, ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பாணன், பாணன் என்றால் பாடுகிறவர், பாணனும் அவனுடைய மனைவியும் பாலைவனத்தை கடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்த்த உடனே இவர்கள் குதிரைகளை நிறுத்துகிறார்கள். அந்த பாணனும் அவனுடைய மனைவியும் தாங்கள் உண்பதற்கு வைத்திருந்த ஏதோ உணவை இவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனா அர்ஜுனனும் கண்ணனும் தான் இவர்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இவர்கள் எளிய பாணனும் விரலியும். அதனால அவங்க வந்து இவங்களை கேட்கிறாங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க, நாங்க வந்து அஸ்தினாபுரத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் என்று பதில் வருகிறது. அஸ்தினாபுரம் என்று சொன்ன உடனேயே அந்த பாணனனுடைய முகம் மலர்ந்து விடுகின்றது, அந்த விரலியினுடைய முகமும் மலர்ந்து விடுகின்றது. அஸ்தினாபுரமா, அங்கேதானே கொடையாளியான கர்ணன் இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த சொல் வந்து அர்ஜுனனுடைய மனசுக்குள் ஒரு சம்மட்டி மாதிரி வந்து விழுகின்றது. ஆமாம், அது கர்ணன் வாழ்கிற நாடுதான் அஸ்தினாபுரம். அவர் உண்மையிலே அங்க நாட்டுக்கு மன்னர் தான் கர்ணன், ஆனால் பாதி நேரம் அஸ்தினாபுரத்துலதான் வாழ்கிறான் என்று கண்ணன் பதில் சொல்லுகின்றான். அந்த மா வீரரை பற்றி கேட்கிற போதே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, அவர் வாழட்டும் அப்படின்னு அங்கே இல்லாத கர்ணனை வாழ்த்து விட்டு அந்த பாடலும் விரலையும் கிளம்பி போகிறார்கள். இப்போ அர்ஜுனனுக்கு முன்னாடி இருந்த அளவு அந்த மகிழ்ச்சி இல்லை. இனிமோ அந்த பயணம் தொடர்கிறது. பாலைவனத்தினுடைய எல்லை பகுதிக்கு வந்து காடுகளுக்குள் நுழைய போகிற போது ஒரு பெரும் வணிகர் கூட்டம் இவர்களை கடந்து செல்கிறது. அவர்கள் இவர்களை கடந்து இந்த பக்கமாக போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்த உடனே ரெண்டு குதிரைகளில் வருகின்ற வீரர்களை போல காட்சி கொடுக்கின்ற இந்த ரெண்டு பேரை பார்த்த உடனே அந்த வணிகர்கள் எல்லாம் வணக்கம் சொல்லி தங்களிடம் இருந்த உணவை இவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களும் கேட்கிறார்கள், எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து துவாரகையிலிருந்து கிளம்பி அஸ்தினாபுரத்துக்கு போய்கொண்டிருக்கின்றோம். அஸ்தினாபுரத்து அரண்மனையிலே தானே கர்ணன் வாழ்கின்றார். அவரை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப நாளாக எங்களுக்கு ஆசை. நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் நேரே போய் அவரை பார்க்கிற வாய்ப்பு உங்களுக்கு ஒருவேளை கிடைக்க கூடும் அப்படின்னு அந்த வணிகன் சொல்றான். சுற்றி இருக்கிற எல்லா வணிகர்களும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அவ்வளவுதான், அர்ஜுனன் இன்னமும் தீப்பட்ட மலர் போல அவனுடைய முகம் சுருங்கி விடுகின்றது. அதற்கு பிறகு அன்றைக்கு இரவு, அன்றைய இரவை அங்கே இருக்கிற ஒரு விடுதியிலே அவர்கள் கழிக்கின்றார்கள். அர்ஜுனன் யாரோடும் பேசவில்லை, யார் சொல்வதும் தன் காதிலே கேட்காத ஒரு தூரத்திலே போய் அவன் படுத்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி படுத்துக் கொண்டிருந்தாலும் அவனுடைய உடலே காதாக மாறி கண்ணன் எல்லாரோடும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறான் என்று கேட்பதிலே ஆர்வம் கொண்டவனாக அவன் படுத்திருக்கிறான் என்பது கண்ணனுக்கு தெரியாதா என்ன? அங்கே படுத்திருக்க மற்றவர்கள் எல்லாரும் அந்த விடுதியில இரவை கழிப்பதற்காக வந்தவர்கள். எல்லாருக்கும் கஞ்சி கொடுக்கப்படுகிறது. அவர்கள் எல்லாம் அந்த கஞ்சியை சாப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்த கஞ்சியை சாப்பிடுகிற போது ஒருவன் சொன்னான், ஒரு முறை அங்கநாட்டு மன்னனான கர்ணன் சாப்பாடு போட்டான், அதை போன்றது ஒரு சாப்பாட்டை என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் சாப்பிட்டதில்லை. சாப்பிட்ட கையோடு அடுத்த வேளை எங்களுக்கு சாப்பாடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கை நிறைய பொன்னையும் கொடுத்து அனுப்பி வைத்தான். அவனை போன்ற ஒரு கொடையாளி யார் இருக்க முடியும்? கொடையாளி மாத்திரமல்ல, அவன் ரொம்ப அழகாக இருப்பானாமே, அவ்வளவு உயரமா இருப்பானா, அவ்வளவு நல்ல நிறத்தோடு இருப்பானா, அவனுடைய கண்கள் தாமரை மலர்களைப் போல இருக்கும். அழகன் மாத்திரமல்ல, அவனை போன்ற ஒரு வில்லாளி இந்த உலகத்திலேயே இருக்க முடியுமா என்ன அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்படியே அர்ஜுனனுக்கு உடல் பற்றி எரிவது போல இருக்கிறது. அவனுடைய காதுகளை கைகளால் மூடிக்கொள்ள அவன் நினைத்தாலும் அதையும் தாண்டி கொண்டு இந்த சொற்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்ப கண்ணன் சிரித்துக் கொண்டே கேட்டான், ஆமாம் ஆமாம், உங்களுக்கு எல்லாம் அர்ஜுனனை பற்றி தெரியுமா என்று கேட்டான். ஓ, அர்ஜுனனை தெரியுமே, அவன் பிற சரி பெரிய வில்லாளி தானே, பாண்டவர்களில் அவன் தான் இரண்டாவது பாண்டவன் என்று ஒருவன் சொல்லுகிறான். பொடா முட்டாள், அவன் இரண்டாவது இல்லை, அவன் மூன்றாவது பாண்டவன், இரண்டோ மூன்றோ ஏதோ ஒன்று எதுவா இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க படுக்க போயிடுறாங்க. இந்த சொற்கள் அர்ஜுனனுக்கு அப்படிப்பட்ட மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றன. அடுத்த நாள் அவங்க பயணம் தொடர்ந்து போகிற போது முதல் நாள் பயணத்தில் இருந்த உற்சாகமான அர்ஜுனனே அல்ல அவன், வாடி சுருங்கி போயிருக்கிறான். என்ன அர்ஜுனா, களைத்து விட்டாயா? உனக்கு கூட களைப்பு என்பது வருமா என்ன? எத்தனை நாள் பயணம் செய்தாலும் களைப்பே தெரியாத உன்னுடைய முகம் இப்படி வாடி இருக்கிறதே, என்ன நடந்தது அர்ஜுனா என்று கண்ணன் கேட்கின்றார். இப்ப அர்ஜுனன் சொன்னான், உனக்கு என் மனசுல இருப்பது தெரியாதா கண்ணா? நான் சொல்லால் சொன்னால்தான் என்னுடைய உள்ளம் உனக்கு தெரியுமா என்று அர்ஜுனன் கேட்கிறார். கண்ணன் சிரித்துக் கொண்டேன், எனக்கு தெரியும் உன் மனதிலே இருப்பது. எந்த விதத்தில் அவன் என்னை விட உயர்ந்தவன்? அவன் துரியோதனனை அண்டி பிழைக்கின்றவன். துரியோதனன் அவனுக்கு அங்க நாட்டை கொடுத்து அதனால் அங்க நாட்டினுடைய மன்னனாக இருக்கிறவன். அவன் எங்கு பிறந்தான், அவனுடைய தாய் தந்தை யார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் பாண்டவர்களில் நான் மூன்றாம் அவன், அத்தனை பெரிய குலச்சிறப்பு கொண்டவன். வீரம் என்று வந்தால் ஒரு நாள் அவன் என்னுடைய கையால் தான் இறக்கப் போகின்றான். இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப வீரத்திலும் நான் தான் சிறந்தவன், அரச முறையிலும் நான் தான் சிறந்தவன் என்றால் எனக்கு இல்லாத புகழ் அவனுக்கு எப்படி இருக்கிறது கண்ணா? இது எப்படி சாத்தியம் என்று அர்ஜுனன் கேட்கின்றான். அர்ஜுனா, உன் மனத்திலே இருப்பது பொறாமை, அது எனக்கு தெரிகிறது. ஆனால் அந்த பொறாமைக்கான ஒரு விடையை நீ தேடி போகிற போது உனக்கு உதவி செய்ய வேண்டியது நண்பனான என்னுடைய கடமை. ஏன் அவனுக்கு புகழ் இருக்கிறது என்றால் அவனுடைய கொடையினால் அவனுக்கு புகழ் இருக்கிறது. அவன் வாரி வாரி தருகின்றான், வறுமைக்கு வறுமையே அவன் பதிலுக்கு கொடுக்கவில்லை, வறுமைக்கு செல்வத்தை கொடுக்கின்றான், அதனால் அவனுடைய புகழ் வாழ்கிறது என்று கண்ணன் சொன்னான். அப்ப அர்ஜுனன் கேட்டான், அப்போ புகழ் என்பது வாங்கக்கூடியது, நான் ஒருவருக்கு ஒன்றை கொடுத்து விட்டால், செல்வத்தை கொடுத்து விட்டால் அவன் என்னை புகழுவான். அப்போது வாங்கி பெறுகிற பொருள்தானே புகழ் என்பது, இதுல என்ன பெருமை இருக்கிறது? திறமையினால் தானே புகழ் வர வேண்டும். என்னுடைய திறமை என்பது என்னுடைய வில்லின் திறமை, என்னுடைய வெற்றியின் திறமை, அதனால் தானே எனக்கு புகழ் வர வேண்டும். அந்த புகழ் தானே நியாயமான புகழ் கண்ணா? இப்ப செல்வத்தை கொடுத்து புகழை பதிலுக்கு வாங்கினால் அதில் என்ன நியாயம் இருக்கிறது, என்ன அறம் இருக்கிறது என்று அர்ஜுனன் கேட்கின்றான். கண்ணன் சொல்லுகின்றான், யாரால் புகழப்பட வேண்டும் என்று நீ விரும்புகின்றார். நான் இந்த மக்களெல்லாம் பார்த்தேன், பாலைவனத்தில் அவ்வளவு பேரை பார்த்தேன், வணிகர்களை பார்த்தேன், பாணனை பார்த்தேன், விரலியை பார்த்தேன், விடுதியில் தங்கியிருப்பவர்களை பார்த்தேன். இந்த பொதுமக்களிடமிருந்து எனக்கு புகழ் வர வேண்டும் என்று விரும்புகின்றேன். அப்ப கண்ணன் சொன்னான், பொதுமக்கள் யாரை புகழ்வார்கள் என்றால் பெரும் திறமைகளை கொண்டவர்கள், பெரும் வெற்றிகளை பெற்றவர்கள் எல்லாம் அவர்கள் புகழ மாட்டார்கள். அவர்களால் தங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைத்திருந்தால் அந்த காரணம் பற்றித்தான் அவரை இவர்கள் புகழ்வார்கள். கடவுளை கூட இவர்கள் ஏன் துதிக்கிறார்கள் என்றால் அந்த கடவுளினால் இவர்களுக்கு ஒரு நன்மை கிடைத்திருந்தால் தான் துதிப்பார்கள். கடவுளினுடைய மாட்சிமைக்காகவும் பெருமைக்காகவும் சிறப்புக்காகவும் துதிக்க மாட்டார்கள். பொதுமக்களின் மனம் என்பது இப்படித்தான் இருக்கும். அப்போது கர்ணனின் மனத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். இந்த உலகத்தில் சாதாரண மக்களால் செய்யவே முடியாதது இரண்டே இரண்டு செயல்கள் தான். ஒன்று கொடை, இரண்டாவது தவம். கொடையும் ஒரு தவம், தவமும் ஒரு கொடை. இதை எல்லாராலும் செய்ய முடியாது. தங்களால் செய்ய முடியாததை மற்றவர்கள் செய்கிற போது சாதாரணமான மக்கள் அவர்களை புகழத்தான் செய்வார்கள். கர்ணனுடைய கொடையை இவர்கள் பார்க்கிற போது இப்படி தங்களால் கொடுக்கவே முடியாது என்று அவர்களுக்கு தெரிகிறது. அதனால் தான் கர்ணனை அவர்கள் புகழ்கிறார்கள் என்று கண்ணன் சொல்லுகின்றார். இது அர்ஜுனனுக்கு கொஞ்சமும் இது பிடிக்கவே இல்லை. இதை நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். என்ன, இவ்வளவு நாள் என்னுடைய வீரத்துக்காக நான் உழைத்தேன், இப்போ அங்க நாட்டிலே கர்ணனுக்கு இருக்கிற செல்வம் அவனுடைய செல்வமா? அது துரியோதனன் கொடுத்த செல்வம். இன்னொருவனுடைய செல்வத்தை கொடுத்து கர்ணனால் இவ்வளவு பெரிய புகழை ஈட்ட முடியும் என்றால் இந்திரபிரஸ்தத்திலே முழுக்க முழுக்க இருப்பது நான் ஈட்டிய செல்வம். நான் இவ்வளவு நாடுகளின் மீது படையெடுத்து நான் ஈட்டிய செல்வம். இப்ப என்னுடைய செல்வத்தை நானே கொடுத்து இதே அளவு புகழை நானும் சேர்த்து காட்டுகிறேனா இல்லையா என்று பார் கண்ணா, நீ பொறுத்திருந்து பார். நான் கொடுக்கிற செல்வத்தை வைத்து இவர்கள் எல்லாம் கர்ணனை புகழ்வதை விட என்னைத்தான் அதிகம் புகழப் போகிறார்கள். இதுதான் நடக்க போகிறது அர்ஜுனன் சொல்லுகிறான். கண்ணன் சிரித்துக் கொண்டே சொன்னான், தவம் என்பதும் கொடை என்பதும் எளிதல்ல. அந்த பாதையினுடைய ஆரம்பத்திலே நின்று கொண்டிருக்கிறவர்களுக்கு அதை பார்த்தால் அது ரொம்ப எளிமையாக தெரியும். ஆனால் அந்த பாதை எளிதல்ல. அந்த பாதை தான் இருப்பதிலேயே கடினமான பாதை. கொடை என்ற பாதையிலே பயணம் செய்வது எவ்வளவு கஷ்டம் என்று உனக்கு தெரியாது அர்ஜுனா என்று கண்ணன் சொல்லுகின்றான். இது அர்ஜுனனுக்கு பிடிக்கவில்லை. என்னால் கர்ணனை விட அதிக கொடை கொடுக்க முடியும், அதிக புகழ் பெற முடியும், செய்யறேனா இல்லையான்னு நீ பார் கண்ணா என்று சவால் விடுகிறான். இவங்க பேசிட்டே இருக்கிற போது வழி தவறி விடுகின்றார்கள். போக வேண்டிய மலைப்பாதையை விட்டுவிட்டு இன்னொரு மலையை சுற்றி கொண்டு போவதனாலே வழி தவறி விடுகிறது. ஐயோ, வழி தவறி விட்டோம் கண்ணா, நாம் திரும்ப சரியான பாதையிலே போவோம் என்று அர்ஜுனன் சொன்னான். கண்ணன் சொன்னான், வழி தவறி இதை நான் கவனித்தேன், வேண்டுமென்றேதான் சும்மா இருந்தேன். இந்த பாதையிலே நீ பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது, அதை நீ பார்க்கணுன்றதுக்காகத்தான் நான் இந்த வழியா வரைச்சு பேசாம இருந்தேன். நான் எதை பார்க்க வேண்டும்னு அர்ஜுனன் கேட்கிறான். தொடர்ந்து போகலாம். போயிட்டே இருக்காங்க. அப்போது மதியம் முடிந்து மாலை வருகிற பொழுதாக அது இருக்கிறது. அந்த மாலை பொழுதுக்கே உரிய ஒரு மஞ்சள் ஒளியோடு அந்த மலை திகழ்கிறது. அதுல இருந்து வருகிற அந்த பல 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 என்ற அந்த ஒளியை பார்க்க முடியாமல் கண்கள் கூசுகின்றன. என்ன இந்த மலையில இப்படி ஒரு ஒளி வீசுகிறது அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். இந்த மலைக்கு பெயர் கனக மலை. இந்த மலையில் கைவிடப்பட்ட மாபெரும் பொன் இருக்கிறது. பொன்னே இங்கு மலை போல அவ்வளவு பெரிதாக எழுந்து நிற்கிறது. இந்த கனக மலை என்ற பகுதி எளிதாக யார் கண்ணுக்கும் தெரியாது. பல முனிவர்கள் என்ன செய்வாங்கனாக்க, தங்களுடைய சீடர்கள் உண்மையிலேயே தவத்தில் சிறந்து விளங்குகிறார்களான்னு அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கணும்னா இந்த மலைக்கு அனுப்புவார்கள். இவ்வளவு தங்கத்தை பார்த்த உடனே சில பேருக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இந்த தங்கத்தை பார்த்தும் மனம் குழம்பாமல், சித்தம் பேதலிக்காமல், இதிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ளாமல் யாராவது ஒருவர் திரும்பி வந்தால் அவர்களைத்தான் தன்னுடைய மாணவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற மாபெரும் முனிவர்கள் நம்முடைய பாரத மண்ணிலே இருக்கிறார்கள். அதனால இது ஒரு டெஸ்ட் பண்ற மலை மாதிரி, கனகமலை என்று இதற்கு பெயர் என்று கண்ணன் சொல்லுகின்றான். அர்ஜுனன் அந்த கனகமலையே பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி தக 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 தகன்னு மின்னுகிறது. அதன் மீது கால் வைக்க அர்ஜுனனுக்கு மனம் இல்லை. இது திருமகள் வடிவம். இது இதன் மீது நான் காலை வைக்கவே கூடாது என்று அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். கண்ணன் சொல்லுகிறான், இந்த மலையை பற்றி ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு நாள் காலையிலிருந்து தொடங்கி அன்றைக்கு அந்தி சாய்வதற்குள் இந்த மலையிலே இருக்கிற பொன்னை ஒருவர் இன்னொருவருக்கு தானமாக மற்றவர்களுக்கெல்லாம் கொடையாக கொடுத்து விட்டால், கொடுத்து முடித்து இந்த மலையை முடிஞ்சிடணும், அப்படி கொடையாக கொடுத்து விட்டால் அன்றைக்கு அந்தி பொழுதுக்குள் திருமகளினுடைய தரிசனம் அவர்களுக்கு கிடைக்கும். திருமகளே முன் வந்து தோன்றுவாள். அந்த திருமகளிடம் என்ன வரம் வேண்டுமோ அதை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று கண்ணன் சொல்லுகின்றான். கண்ணன் இதை ஏன் சொல்லுகிறார் என்பது அர்ஜுனனுக்கு புரிகிறது. கண்ணா, நான் செய்து காட்டுகிறேன், நான் இந்த மலையை வறியவர்களுக்கு வழங்கி முடிக்கின்றேன், பெரும் புகழை ஈட்டுகின்றேன், கர்ணனை விட இவன் தான் பெரிய கொடையாளி என்று நாளை இந்த உலகம் என்னை புகழப் போகிறது கண்ணா என்று அர்ஜுனன் சொல்லுகின்றான். அதற்கு கண்ணன் சிரித்துக் கொண்டே பதில் சொல்லுகின்றான், அர்ஜுனா, கொடுப்பதிலே மிக மிக முக்கியமான ஒரு விதி உண்டு, என்னவென்றால் தகுதியானவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். தகுதியற்றவர்களுக்கு ஒரு பொருளை கொடுப்பது எதை போல என்றால் யாகம் செய்கிற அக்னியில் அசுத்தத்தை கொட்டியது போல. அது யாகம் செய்கிற அக்னியில் புனிதமான பொருட்கள் தான் சேர்க்கப்பட வேண்டும். அது போல ஒருவருக்கு கொடை என்று கொடுத்தால் தகுதியானவருக்கு தான் அது கொடுக்கப்பட வேண்டும். இந்த கண்டிஷனை மனசுல வச்சுக்கிட்டு உன்னால் இந்த தங்க மலையை கொடையாக கொடுத்து முடித்து விட முடியும் என்றால் அது நீ கொடையாளி என்று உனக்கு பெயர் வருவதற்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும்னு கண்ணன் சொல்றான். நான் உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கேன்பா, நீ நடத்துப்பா என்று சொல்லுகின்றான். அர்ஜுனன் முதல்ல என்ன செய்யறான், அந்த பெரிய தங்க மலையை அந்த மலையிலிருந்து இந்த சமதளத்துக்கு வருவதற்கு ஒரு பாதையை முதல்ல கட்டி முடிக்கிறான். ஒரு பெரிய பாதையை கட்டி முடிச்சுட்டு ரெண்டாவது என்ன பண்ண, அந்த பொன் மலை இருக்கிறது இல்லையா, அந்த பொன் மலையை செதுக்கி 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 பெரிய பாறை பாறையா அதை மாத்திக்கிறான். ஏன்னா மலையா இருந்தா குடுக்க முடியாது என்பதனால செதுக்கி 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 அதை பாறையா மாத்தி அந்த பாறைகளை எல்லாத்தையும் சின்ன சின்ன பாறைகளா ஒரு இடத்துல திரட்டி வைக்கிறான். இப்ப திரட்டி வச்சது எல்லாத்தையும் மறைச்சு வைக்கிறான், எல்லார் கண்ணிலையும் அது பற்றக்கூடாது அப்படின்னு மறைச்சு வைக்கிறான். அப்புறமா அங்க ஒரு பெரிய ஒரு தட்டி மாதிரி வைக்கிறான், ஒரு பதாகை மாதிரி வைத்து வறியவர்கள் தகுதி உள்ளவர்கள் இங்கு வந்தால் அவர்களுக்கு பொன் தானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பதாகை மாதிரி வைக்கிறான். அப்புறம் அந்த வழியா போகிறவர்கள்ட்டெல்லாம் அந்த பதாகையை படிக்கிற மாதிரி அதை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். நீ என்ன பண்ணிருக்க அர்ஜுனன், ஆமா அந்த மலையிலிருந்து எல்லாருக்கும் அது கொடுத்துடக்கூடாது, தகுதியானவர்களுக்கு தானே கொடுக்கணும்னு நீ சொல்லியிருக்க, தகுதியானவர்களா இல்லையா என்பதை நான் பரிசோதித்து ஆராய வேண்டும், அதற்கு பிறகு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், கொடுப்பதற்கு வசதியாக அது சின்ன சின்ன உருண்டைகளாக பாறைகளாக கற்களாக நான் உடைத்து போட்டிருக்கிறேன். அப்படியா, சரி சரி. அடுத்த நாள் பொழுது விடுவதற்கு முன்பிருந்தே அங்க மக்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பதாகையை பார்த்தவர்கள் பார்த்தவர்களை பார்த்தவர்கள் எல்லாரும் பெரும் கூட்டம் அங்கே திரண்டு விட்டது. எல்லாரும் முட்டி மோதிக்கிட்டு எனக்கு போன் கொடு எனக்கு போன் கொடு எனக்கு போன் கொடுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அர்ஜுனன் ஒவ்வொருவரிடமும் அவர்களுடைய தகுதியை அறிந்து கொண்டுதானே கொடுக்க வேண்டும், அதனால அவர்களுடைய தகுதியை அறிந்து கொள்வதற்காக கேள்விகள் கேட்கிறான். நீ யாரு, என்ன செய்யற, எங்க இருக்கன்னு. யாரும் தன்னுடைய தகுதியை சொல்லவில்லை, எல்லாரும் தன்னுடைய தேவையை சொல்லுகிறார்கள். நான் எவ்வளவு ஒருமையில இருக்கேன், எனக்கு சாப்பாடு இல்ல, எனக்கு அது கஷ்டம், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு கடன் இருக்கு, எனக்கு வயதான தாய் தகப்பனை கவனித்துக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. எல்லாரும் அவர்களுடைய தேவையை சொன்னார்களே தவிர யாரும் தகுதியை சொல்லவில்லை. தேவைகளை சொல்லும் போது ஒருவருக்கு ஒருவர் போட்டி வந்து விடுகிறது. ஒருவர் வந்து எனக்கு நான் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது எனக்கு கொடுங்கன்னு கேட்டா, இன்னொருத்தர் சொல்றாரு நான் சாப்பிட்டு நாலு நாள் ஆகுது எனக்கு கொடுங்கன்னு. மூணாவது ஆளுக்கு பயம் வந்துருது, ஐயோ இவங்க ரொம்ப சொல்லிட்டாங்க, என் குழந்தை வந்து பாலே இல்லாம பத்து நாளா கிடக்கு, அதனால எனக்கு கொடுங்க. அவரவர்களுடைய தேவைகளை அவரவர்கள் பெருக்கிக் கொண்டே போனார்களே தவிர அவர்களுடைய தகுதி என்ன என்பதை யாரும் சொல்லவில்லை. இப்ப அர்ஜுனனுக்கு வேற வழி இல்லை, அவரவர்களுடைய தேவைகளை கேட்டு அதற்கு ஏற்றபடி அங்க இருக்கிற பொண்ணு அவன் கட்டு அவன் வெட்டி வெட்டி வச்சிருக்காலும் அதை கொடுக்க ஆரம்பிச்சான். அதை வாங்கினவர்கள் ஒருவர் கூட மகிழ்ச்சி அடையவில்லை. வாங்கின உடனே பக்கத்துல இருக்கிறவரை பாக்குறான், ஏய் நான் அவன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு அஞ்சு பிள்ளைகள் இருக்கு, அஞ்சு பிள்ளையும் பசியா இருக்குன்னு. இவன் சொல்றான் எனக்கு இன்னும் திருமணமே ஆகலன்னு. எனக்கு கொடுத்ததோட அவனுக்கு அவனுடைய உருண்டை கொஞ்சம் பெருசா நீ கொடுத்துருக்க, எனக்கு தேவைதான் அதிகம், அவனுக்கு கம்மி, அவனுக்கு நீ அதிகம் கொடுத்து எனக்கு கம்மியா கொடுப்பியா, உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்ததுன்னு அர்ஜுனனோட சண்டை போறான். நேரம் ஆக ஒருவர் கூட திருப்தி அடையவில்லை, ஒருவர் கூட மகிழ்வோடு வாங்கிக் கொள்ளவில்லை. அத்தனை பேரும் அர்ஜுனனை திட்டுகிறார்கள். எனக்கு கம்மியா கொடுத்துட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு, என்ன ரொம்ப நேரம் கேள்வி கேட்டு எனக்கு கொடுக்காம இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு. அத்தனை பேரும் அர்ஜுனனை திட்டி தீர்க்கிறார்கள். கொடுத்து 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 கையெல்லாம் அப்படியே காயம் பட்டது போல தீப்பிடித்தது போல கன்றி சிவந்து நிற்க ஒரு வாய் சோறு தின்னாமல் ஒரு மிடறு தண்ணீர் விழுங்காமல் கொடுத்து கொண்டிருந்த அர்ஜுனன் திடீரென்று பார்க்கிறான், ஒருவர் கூட மகிழ்ச்சியாக இல்லை, ஒருவர் கூட அவனை புகழவில்லை, எல்லாரும் திட்டுகிறார்கள். என்ன உன்னுடைய சொந்த காசா? எங்கேயும் ஒரு மலை இருக்கு, அதை வெட்டி நீ வச்சிருக்க, அதை குடுக்கறதுல உனக்கு என்னப்பா அவ்வளவு பாரபட்சம்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடு, இல்லாட்டாக்க எல்லாரையும் விட எனக்கு ஜாஸ்தி கொடு, ஏன்னா எனக்கு தான் ரொம்ப தேவை இருக்கு, நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் தான் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேன், என்ன விட அவனுக்கு கொடுக்குற? நீ மனுஷா, நீ நல்லா வாழ்வியா, உன்கிட்ட இருக்கிற செல்வம்லாம் உன்கிட்ட இருக்கவே இருக்காது, நீ எல்லாரும் திட்டிட்டு கிளம்பி போறான். இரவு வந்து விட்டது. திரும்பி பார்த்தால் அந்த மலையில் அவன் வெட்டி வைத்திருந்ததில் ஒரு கால் பங்கை கூட அவனால் கொடுத்து முடியவில்லை. அந்த கால் பங்கை பெற்றுக் கொண்டவர்களும் ஒருவர் கூட மகிழ்ச்சியாக இல்லாமல் இவனுக்கு சாபம் கொடுத்து விட்டுத்தான் திரும்பி போனார்கள். கண்ணீரோடு கண்ணனுடைய காலில் எப்போ அர்ஜுனன் விழுகிறான். கண்ணா, என்ன நடந்தது? நான் உண்மையிலேயே கொடுக்க வேண்டும்னு தானே நினைச்சேன், தகுதியானவர்களுக்கு கொடுக்கணும்ன்றது தானே என்னுடைய எண்ணமாக இருந்தது, எல்லாம் விழுந்து கிடைத்த நீராகி விட்டதே கண்ணா, இது என்ன இது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து கதறி அழுகின்றான். அப்ப கண்ணன் அவனை கேட்கிறான், அவர்களுடைய தகுதியை நீ வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்தியே, உனக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது? இவர்கள் தகுதியானவர்கள் தான் என்பதை நீ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீ எப்படி கண்டுபிடிக்க முயற்சி செய்தாய் என்று அர்ஜுனனுக்கு, எனக்கு நான் என்ன செய்வது என்றே எனக்கு தெரியவில்லையேன்னு அழறோம். சரி நம்ம போலாம் வாப்பா, நமக்கு லேட் ஆயிருச்சு, ஏற்கனவே நம்ம ஒரு நாளை இழந்துட்டோம், அங்க போக வேண்டிய பாதையும் நிறைய இருக்கு, போகலாம் அப்படின்னு கண்ணன் குதிரையில ஏறுகிற போது அவனுடைய கால்களை பிடித்துக் கொள்கிறான் அர்ஜுன். கண்ணா, ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசைப்பா அவனுக்கு? இதே மலையை கர்ணன் பார்த்தால், அவனுக்கு இந்த பணியை நீ கொடுத்தால் அவன் என்ன செய்திருப்பான்? இதை நான் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு அர்ஜுனன் கேட்கிறான். அப்ப கண்ணன் வந்து, அவ்வளவுதானே பாத்திரலாம் என்று அவர்கள் பயணம் போகிற பாதையில் எதிரிலே ஒரு குதிரையில் கர்ணன் வந்து கொண்டிருக்கின்றான். அவனை வரவழைத்தது கண்ணனனுடைய அந்த ஒரு சக்தியாக கூட இருக்கலாம். என்ன கண்ணா, அங்க நாட்டிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய், அதுதான் எனக்கும் தெரியவில்லை, ஏதோ பயணம் போவதற்காக வந்தேன், பாதை தவறி இந்த பகுதியிலே வந்து விட்டேன், நான் நாளைக்குள் போய் துரியோதனனை சந்திக்க வேண்டும், இந்த வழியில் உங்களை சந்திப்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை, ரொம்ப மகிழ்ச்சி, நான் விடைபெறுகிறேன்னு கர்ணன் சொன்னான். கர்ணா, நீ விடைபெறுவதற்கு முன்னாடி உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கிறது, எனக்காக அதை செய்வாயா அப்படின்னு கர்ணன் கேட்கிறான். சொல்லு கண்ணா, என்ன வேலை செய்கிறேன் என்று கர்ணன் சொல்லுகின்றான். இங்கே கனகமலை என்று ஒரு மலை இருக்கிறது அப்படின்னு கூட்டிட்டு போறான். அவன் இந்த மலையை பார்த்து அதனுடைய ஒளியினுடைய பிழம்பில் பிரமிச்சின் இருக்கிறான். அந்த மலை மீது ஏறுகிறான். இது திரு, இது செல்வம், இதுல போல காயல் வைக்கிறிய நீ அப்படின்னு அர்ஜுனன் வந்து கர்ணனை திட்டுகிறான். இது இது ஒரு உலோகம் தானே, உலோகத்தின் மீது கால் வைப்பது ஒண்ணும் தவறில்லை, இந்த உலோகத்திலிருந்து வருகிற ஒளி இருக்கிறதே, அது சூரியனுடைய ஒளியை விட பெரியதா என்ன? சூரியனுடைய ஒளியிலேயே நாம் கையையும் காலையும் வைக்கும் போது இந்த உலோகத்தின் ஒளியில் ஏன் காலை வைக்க கூடாது? இது வழிபாட்டுக்குரியது என்று நான் நினைப்பதை விட இது எத்தனை பேருக்கு பயன்படும் என்றுதான் நான் நினைத்து பார்க்கிறேன் என்று கர்ணன் பதில் சொல்லுகின்றான். அப்ப கர்ணன் சொல்றான், நீ இதை வறியவர்களுக்கு, தகுதி உள்ளவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும், அப்படி நீ நாளை காலையிலிருந்து தொடங்கி நாளை அந்தி பொழுதுக்குள் கொடுத்து முடித்து விட்டால் திருமகளனுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும். கர்ணன் சொல்றான், இதுக்கு நாளைக்கு மட்டும் காத்திருக்கணும், கொடை என்று வந்து விட்டால் காத்திருக்கவே கூடாது, தள்ளி போடவே கூடாது, உடனே கொடுத்து முடிச்சிடணும், நாளைக்கு மட்டும் எதுக்காக காத்திருக்கணும், இன்னைக்கே கொடுத்து முடிச்சிடலாமே என்று கர்ணன் சொல்லுகிறான். இன்னைக்குள்ள கொடுத்து முடிப்பதற்கு எப்படி நீ ஆட்களை திரட்டுவாய், தகுதியானவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று கண்ணன் சொல்லுகிறான். கர்ணன், சரி எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு சொல்லி குதிரையில போறோம். இவங்க காத்திருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே கர்ணன் இன்னொரு மனிதரை தன் குதிரையில உட்கார வைத்துக் கொண்டு அழைத்து கொண்டு வருகின்றான். அந்த மனிதரனுடைய உறவுக்காரர்கள் மாதிரி ஒரு 7-8 பேர் பின்னாடியே வராங்க. கர்ணன் சொல்லுகின்றான், நான் இந்த வழியாக வந்த போது வழி தவறி விட்டது, ரொம்ப பசி, ரொம்ப குளிர், அப்போ இவர் வந்து ஒரு சிறிய உணவு சாலையை நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த உணவு சாலையில் பசித்து வருகிற எல்லாருக்கும் உணவு கொடுக்கின்றார். நிறைய பேர் வருகிறார்கள், ஆனால் அத்தனை பேருக்கும் கொடுக்கிற அளவு இவரிடம் உணவு இல்லை. ஆனால் இருக்கிற உணவை கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் கொடுப்பதற்கு அரும்பாடுபட்டு முயற்சி செய்து இவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இவருக்கு தான் தகுதி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கர்ணன் அவரிடம், அன்னச்சாலையை வைத்து நடத்துகின்ற அரவோனே, இந்த தங்க மலை உன்னுடையது, இதுல இருக்கிற தங்கத்தை எடுத்து பயன்படுத்தி நீ செய்கிற அறச்செயலை நீ தொடர்ந்து செய்து வருவாயாக அப்படின்னு கர்ணன் சொன்னான். அந்த உணவு சாலை நடத்துகிறவர் கர்ணனை பார்த்து அப்படியே மகிழ்ச்சியில் அவருடைய மனமெல்லாம் விம்முகிறது. அவர் சொல்லுகிறார், எத்தனையோ பேர் எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டுக்கிட்டு வராங்க, இல்லையே இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புகிற கொடுமையான செயலை நான் செய்து கொண்டிருந்தேன். இப்போது இந்த தங்க மலை எனக்கு கிடைத்து விட்டால் சோறு இல்லைன்னு யாரையும் நான் திருப்பி அனுப்ப வேண்டாம். அத்தனை பேருக்கும் சோறு போடலாம். உண்மையில் இது தங்க மலையாக எனக்கு தெரியவில்லை, சோற்று மலையாக எனக்கு தெரிகிறது. எத்தனை பேரினுடைய பசியை இதை கொண்டு தீர்க்க முடியும்? இதை எனக்கு கொடுத்த நீ வாழ்வாங்கு வாழ்வாய் கர்ணா. என்றென்றும் நீயும் உன்னுடைய சந்ததிகளும் மகிழ்ச்சியோடு நிறைவோடு புகழோடு நீங்கள் வாழ வேண்டும் மனதார அந்த அறச்சாலையை நடத்துகிறவர் கர்ணனை வாழ்த்துகின்றார். கர்ணன் சொல்லுகின்றார், இதிலே இருக்கிறதை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிற போது திருடர்களோ மற்றவர்களோ வந்து அதை தடுக்காமல் இருப்பதற்கு என்னுடைய வீரர்களை இங்கே காவல் இருக்க செய்கின்றேன், இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கண்ணனை பார்த்து, நாளை சாயங்காலத்துக்குள்ள கொடுக்கணும்னு சொன்னிய கண்ணா, பாரு இப்பவே கொடுத்து முடிச்சாச்சு, நான் போகிறேன், துரியோதனன் எனக்காக காத்து கொண்டிருப்பான் என்று சொல்லுகின்றான். சொல்லுகின்ற போது அங்கே ஒரு பெண் யானை தன்னுடைய குட்டி யானையோடு வருகின்றது. அந்த பெண் யானை கர்ணனுடைய தலையில் தன்னுடைய தும்பிக்கையை வைத்து அவனுக்கு ஆசி கூறிவிட்டு செல்லுகின்றது. திருமகள் இப்படித்தான் உனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறாள் கர்ணா என்று கண்ணன் சொல்லுகின்றான். ஆம், இது திருமகள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என்ன வரம் கேட்டாய் அந்த திருமகளிடம்? நான் என்ன கேட்பேன்? இது போல பசித்தவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு, உதவி யார் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடு என்பதைத்தான் திருமகளிடம் நான் வரமாக கேட்டேன் என்று சொல்லிவிட்டு கர்ணன் தன்னுடைய குதிரையிலே ஏறி போய்விடுகின்றான். ஏறி போகிறவனுடைய காலை பிடித்தான் அர்ஜுனன். காலை பிடித்து விட்டு சொன்னான், கர்ணா ஒரு நாளும் நான் உனக்கு இணையாகவே மாட்டேன் என்று சொன்னான். குதிரையிலிருந்து இறங்கிய கர்ணன் அர்ஜுனனை ஆற தழுவிக்கொண்டு, என்றென்றைக்கும் என் சகோதரனை போன்றவன் அல்லவா நீ, புகழோடு வாழ் என்று வாழ்த்துவிட்டு கர்ணன் தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றான். கண்ணனும் அர்ஜுனனும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். ஆனால் இப்போது அர்ஜுனனுடைய மனத்திலே எந்த விதமான பொறாமையும் இல்லை. கொடை என்பது கடினமான பாதை. அந்த பாதையிலே சில பேரால் தான் போக முடியும். அந்த பாதை எல்லாருக்குமானது அல்ல என்பதை அர்ஜுனன் தெரிந்து கொண்டான். இந்த மகாபாரத கதை எனக்கு ரொம்ப 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 பிடித்த கதை. மற்றவர்களுக்கு கொடுப்பதுன்றது வந்து நம்ம ரொம்ப எளிமையா அதை சொல்லிடுறோம். ஆனா கொடுப்பவனுக்கு என்று சில அறங்கள் நம்முடைய தேசத்திலே உண்டு. கொடுக்க வேண்டும் என்று தோன்றிய உடனே கொடுத்து விட வேண்டும், தள்ளி போடவே கூடாது. யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்களுக்கான தகுதி இருக்கிறதா என்பதை நாம் பரீட்சை செய்யக்கூடாது. ஆனால் அது சரியான விதத்திலே பயன்படுத்துகிறவரை காலம் நம் கண்முன்னே காட்டுகிற போது எந்த யோசனையும் இல்லாமல் அந்த கொடை என்பது செய்யப்பட வேண்டும். புகழுக்காக செய்யப்படுவது கொடையே அல்ல, அது மற்றவர்களினுடைய வயிறு பசிக்க கூடாது என்று நினைக்கின்ற கருணை கொண்ட ஒரு மனத்திலிருந்து எழும்பி நிற்கிற உணர்வுதான் கொடை என்பது. இந்த மூன்று பெரிய தத்துவங்களின் நீதிகளை மகாபாரதத்தினுடைய இந்த சின்ன கதை நமக்கு சொல்லிவிட்டது. அப்படித்தானே? நன்றி, வணக்கம்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே, மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய்.